முகவுரை. நிவ்ருத்த தர்ஷைர் உபகீயமானாத் பவௌஷதாக்ஷோத்ர மனோபிராமாத் கவுத்தம ஸ்லோக குணானுவாதாத் புமான் விரஜ்ஜேத வினா பசுக்னாத். ஸ்ரீமத் பாகவதம் 10வது காண்டம் 1வது அத்தியாயம் 4வது ஸ்லோகம். மேலை நாடுகளில் ஒருவர் கிருஷ்ணா போன்ற ஒரு புத்தகத்தின் அட்டையை பார்க்கும்போது, கிருஷ்ணா என்பவர் யார், கிருஷ்ணருடன் இருக்கும் பெண் யார் என்று கேட்கிறார். இதற்கு உடனடியாக பதில், கிருஷ்ணர் புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள் என்பதாகும். அது எப்படி? பரமபொருளான கடவுளை பற்றிய எல்லா வர்ணனைகளும் ஒன்றுவிடாமல் மிகச் சரியாக அவருக்கு பொருந்தும். கிருஷ்ணர் கடவுளே, ஏனெனில் அவர் மிகவும் வசீகரமானவர். அனைத்தையும் வசீகரிக்க முடியாவிட்டால் கடவுள் என்ற வார்த்தையின் பொருள் என்ன? எப்படி ஒருவரிடம் எல்லா வசீகரமும் அமைய முடியும்? முதலாவதாக, ஒருவனிடம் மிகுந்த செல்வம் இருந்தால் அவன் மக்களை வசீகரிக்கிறான். அதுபோலவே வலிமை வாய்ந்த ஒருவன் வசீகரமுள்ளவனாக கருதப்படுகிறான். இப்படியே புகழ்மிக்கவன், அழகில் மிக்கவன், அறிவில் மிக்கவன், உடைமைகளில் பற்றற்றவன், இவர்கள் எல்லாரும் வசீகரமுள்ளவர்களாக கருதப்படுகிறார்கள். ஆக அனுபவ ரீதியில் பார்த்தால் பின்வரும் அம்சங்களை பெற்றுள்ளவர்கள் வசீகரமுள்ளவர்களாக கருதப்படுகிறார்கள். செல்வம், வலிமை, புகழ், அழகு, அறிவு, துறவு. ஒரே சமயத்தில் இந்த 6 அம்சங்களையும் பெற்றிருக்கும் ஒருவர், அளவிற்கரிய அளவில் பெற்றிருக்கும் ஒருவர் புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள் எனப்படுகிறார். கடவுளின் இம்மகிமைகள் மாபெரும் வேதவிற்பனரான பராசர முனிவரால் விவரிக்கப்பட்டுள்ளன. பல செல்வந்தர்களை, வலிமை மிக்க பலரை, புகழ்பெற்ற பலரை, அழகில் சிறந்த பலரை, அறிவில் சிறந்த பல பண்டிதர்களை, முற்றும் துறந்தவர்களை நாம் கண்டிருக்கிறோம். ஆனால் கிருஷ்ணரைப் போல் ஒரே சமயத்தில் அளவிதற்கரிய செல்வம், வலிமை, புகழ், அழகு, அறிவு, துறவு ஆகிய சிறப்புகளை பெற்றிருக்கும் ஒருவரை மனித வரலாற்றில் நாம் ஒருபோதும் கண்டதில்லை. புருஷோத்தமன் எனும் முழுமுதற் கடவுளாகிய கிருஷ்ணர் 5000 ஆண்டுகளுக்கு முன் இப்புவியில் தோன்றிய சரித்திர புருஷர். அவர் 125 ஆண்டுகள் இவ்வுலகில் வாழ்ந்து ஒரு மனித பிறவியைப் போலவே விளையாடினார். ஆனால் அவரின் லீலைகள் ஈடிணையற்றவை. அவர் தோன்றிய கணம் முதல் மறைந்த கணம் வரை நிகழ்த்திய ஒவ்வொரு செயலும் உலக சரித்திரத்தில் ஒப்பில்லாத ஒன்றாய் திகழ்ந்தது. அதனால் கடவுள் என்ற சொல்லுக்கு பொருள் தெரிந்த எவரும் கிருஷ்ணரை புருஷோத்தமனாகிய முழுமுதற் கடவுள் என ஒப்புக்கொள்வர். கடவுளுக்கு சமமான எவரும் இல்லை. கடவுள் உயர்ந்தவர், God is great என்ற வழக்குச் சொல்லின் பொருள் இதுவே. கடவுளை பற்றி பலர் பல வகையான விளக்கங்கள் தருகிறார்கள். ஆனால் வேத இலக்கியங்களின் படியும் கடவுள் தத்துவம் பற்றிய அதிகாரபூர்வமான அறிவை பெற்றுள்ள ஆச்சாரியர்களான சங்கரர், இராமானுஜர், மத்வர், விஷ்ணு சுவாமி, சைத்தன்ய மகாபிரபு போன்ற மகான்களும் அவர்களின் சிஷ்ய பரம்பரையில் வந்துள்ள எல்லாரும் கிருஷ்ணரே புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள் என்று ஒருமனதாக ஒப்புக்கொள்கிறார்கள். வேத நாகரிகத்தை பின்பற்றும் நாங்கள் பிரபஞ்சத்தை பற்றி வேத வரலாறு கூறுவதை ஒப்புக்கொள்கிறோம். அதன்படி சொர்க்கலோகங்கள், அதாவது உயர்நிலை கிரகங்கள், மத்திய இடைநிலை கிரகங்கள், லோகங்கள் மற்றும் பாதாள லோகங்கள், கீழ்நிலை கிரகங்கள் எனும் அமைப்புகள் உள்ளன. 5000 ஆண்டுகளுக்கு முன் நடந்த சம்பவங்களை பற்றி வரலாறு பூர்வமான சாட்சியம் எதையும் நவீன கால வரலாற்றாசிரியர்கள் தர இயலாது. 40000 ஆண்டுகளுக்கு முன் மனித இனம் இருந்ததில்லை. ஏனென்றால் உயிரினங்கள் பரிணாமம் அந்த காலகட்டத்தில் அந்த நிலையை அடைந்திருக்கவில்லை என்று பழங்குடியியல் நிபுணர்கள் கூறுகின்றனர். ஆனால் வேத வரலாறுகளும் புராணங்களும் மகாபாரதமும் கடந்த கோடிக்கணக்கான ஆண்டுகளில் வாழ்ந்த மனித சமுதாயங்களை பற்றி செய்திகளை நமக்கு வழங்குகின்றன. உதாரணமாக, இந்த இலக்கியங்களில் கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்பட்ட கிருஷ்ணரின் தோற்றங்களும் மறைவுகளும் பற்றிய வரலாறுகள் காண கிடைக்கின்றன. பகவத்கீதையின் 4வது அத்தியாயத்தில் தாமும் அர்ஜுனனும் முன்பு பல பிறவிகள் எடுத்திருப்பதையும், தமக்கு அவையெல்லாம் நினைவிருப்பதையும், அர்ஜுனனுக்கு அவை பற்றிய நினைவு இல்லாமல் இருப்பதையும் அர்ஜுனனிடம் அவர் குறிப்பிடுகிறார். கிருஷ்ணரின் அறிவு நிலைக்கும் அர்ஜுனனின் அறிவு நிலைக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை இது எடுத்து காட்டுகிறது. அர்ஜுனன் மாபெரும் போர் வீரனாக இருந்திருக்கலாம். குரு வம்சத்தினால் பண்பட்ட அங்கத்தினர்களிலே ஒருவனாக இருந்திருக்கலாம். என்றாலும் அவன் ஒரு சாதாரண மனிதனே. ஆனால் புருஷோத்தமனினும் முழுமுதற் கடவுளான கிருஷ்ணரின் அறிவு வரம்பெற்றது. அவரது அறிவு வரம்பற்றதாகையால் அவரது நினைவாற்றலும் எல்லையற்றது. கடந்த கோடிக்கணக்கான ஆண்டுகளில் அவர் அவதாரங்கள் எடுக்கும்போதெல்லாம் நிகழ்ந்த சம்பவங்களை அவர் நினைவிற்கு கொண்டிருக்கும் அளவிற்கு அறிவு முழுமையானது. ஆனால் அர்ஜுனன் நினைவாற்றல் காலவெளியாகிய எல்லைக்கு உட்பட்டது. ஏனெனில் அவன் ஒரு சாதாரண மனித பிறவி. சில கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு பகவத்கீதையை சூரிய பகவானான விவஸ்வானுக்கு தாம் உபதேசித்ததாக கிருஷ்ணர் கீதையில் 4 அத்தியாயத்தில் கூறுகிறார். ஏதாவது பூடகமான முறைகளைக் கொண்டு கையாண்டு தம்மைத்தாமே கடவுள் என்று பிரகடனம் செய்து கொள்வது இப்போதெல்லாம் நாத்திகர் சிலரிடையே நாகரிகமாக வருகிறது. தமது தியானபலம் அல்லது கற்பனையின் துணை கொண்ட அந்த நாத்திகர்கள் தம்மைத்தாமே கடவுள் என அறிமுகப்படுத்திக் கொள்கிறார்கள். கிருஷ்ணர் அப்படிப்பட்ட கடவுள் அல்ல. அவர் ஏதோ பூடகமான தியான முறையை ஏற்படுத்தி கடவுளானவர் அல்ல. யோக முறையின் படியான கடும் தவங்களை மேற்கொண்டு கடவுள் ஆனவரும் அல்ல. சரியாகச் சொன்னால் அவர் கடவுளாக ஆவது என்பதில்லை. ஏனெனில் எல்லா நிலைகளிலும் அவரே கடவுள். அவரது தாய் மாமனான கம்சனின் சிறையில் அவரின் தாயும் தந்தையும் அடைப்பட்டிருந்தபோது கிருஷ்ணர் அவரது தாயின் உடலுக்கு வெளியே 4 கரங்களையுடைய விஷ்ணு நாராயணனாக தோன்றினார். பின்னர் அவர் தம்மை ஒரு குழந்தையாக்கிக் கொண்டு தன்னை நந்தன் மகாராஜாவும் அவரது மனைவி யசோதாவும் வசித்த வீட்டிற்கு எடுத்துச் செல்லும்படி தன் தந்தையிடம் கூறினார். கிருஷ்ணர் ஒரு சின்னஞ்சிறு குழந்தையாயிருந்தபோது மலை போன்ற உருவிலிருந்த அரக்கியான பூத்தனா அவரை கொல்ல முயற்சித்தாள். ஆனால் அவர் அவளிடம் பால் உறிஞ்சிய போது அவளது உயிரையும் சேர்ந்து உறிஞ்சிவிட்டார். உண்மையான கடவுளுக்கும் பூடகமான வழியில் உற்பத்தியாகும் கடவுளுக்கும் உள்ள வேறுபாடு இதுதான். கிருஷ்ணர் அவ்விதமான பூடக யோகமுறை எதையும் பயில நேரிடவில்லை. ஆனாலும் ஒவ்வொரு கட்டத்திலும் சிசு குழந்தை, சிறுவன், யுவன் ஆகிய எல்லா நிலைகளிலும் அவரது முழுமுதற் கடவுள் நிலை வெளிப்பட்டது. கிருஷ்ணா எனும் இந்த நூலில் மனித உருவில் அவர் நிகழ்த்திய எல்லா லீலைகளும் வர்ணிக்கப்பட்டுள்ளன. அவர் எப்போதும் முழுமுதற் கடவுளாகவே இருந்து வந்தார். கிருஷ்ணர் வசீகரம் மிக்கவராகையால் நம் விருப்பங்களையெல்லாம் கிருஷ்ணரை மையம் கொண்டிருக்க வேண்டும். ஒரு தனி மனிதன் தன் உடலுக்கு எஜமானன், உடமையானவன். ஆனால் எல்லோரின் இதயத்தில் வீற்றிருக்கும் பரமாத்மாவான கிருஷ்ணர் ஒவ்வொரு தனி உடலின் உன்னத எஜமானரும் உன்னத உடைமையாளரும் ஆவார். எனவே நாம் நமது அன்பை கிருஷ்ணரிடம் மட்டும் செலுத்தினால் உடனடியாகவே சர்வ வியாபகமான அன்பும் ஒற்றுமையும் அமைதியும் ஏற்பட்டுவிடும். மரத்தின் வேருக்கு நீர் ஊற்றப்பட்டால் அந்நீர் மரத்தின் கிளையையும் கொம்புகளையும் இலைகளையும் வேர்களையும் தானே சென்று அடைகிறது. வாய் மூலம் வயிற்றுக்கு செலுத்தப்படும் உணவு உடலில் மற்ற பகுதிகளையும் திருப்திப்படுத்துகிறது. ஒருவர் தன் முழு கவனத்தையும் ஒருமுகப்படுத்தி கிருஷ்ணரிடம் அன்பு செலுத்தும் கலை கிருஷ்ண உணர்வு எனப்படுகிறது. பிறரிடம் அன்பு செலுத்த விரும்பும் ஒவ்வொருவரும் தன் விருப்பத்தை கிருஷ்ணரிடம் நேரடியாக அன்பு செலுத்துவதன் மூலம் நிறைவேற்றிக் கொள்ளலாம். இதற்கு உதவும் வகையில் கிருஷ்ண உணர்வு இயக்கம் துவக்கப்பட்டுள்ளது. பிறரை நேசிக்க வேண்டுமென்று ஆர்வம் உலகில் முழுவதிலும் வியாபித்துள்ளது. ஆனால் பொது உடைமை, மக்களுடைமை, மானிட சேவை, மானிடத்துவம், நாட்டுப்பற்று போன்ற பயனற்று தோல்வியுறும் பல திட்டங்கள் கிருஷ்ணரிடம் அன்பு செலுத்துவது பற்றி நாம் முற்றிலும் அறியாமல் இருப்பதின் காரணத்தினால் தோன்றியுள்ளன. மதச் சடங்குகள் மற்றும் நன்னடத்தை ஆகியவற்றை வளர்ப்பதன் மூலம் மகிழ்ச்சியை பெறலாம் என மக்கள் மெதுவாக எண்ணுகிறார்கள். பொருளாதார முன்னேற்றம் மகிழ்ச்சியை பெருக்க உதவும் என சிலர் நினைக்கிறார்கள். புலனின்பங்களை துய்ப்பதால் இன்பம் கிட்டும் என்று மற்றும் சிலர் கருதுகிறார்கள். ஆனால் உண்மை என்னவென்றால் கிருஷ்ணரிடம் அன்பு செலுத்துவது மட்டுமே மக்கள் மகிழ்ச்சியாய் இருப்பதற்கான வழி. கிருஷ்ணர் ஒருவரின் அன்பை ரசங்கள் எனப்படும் பல வகையான உறவுகள் மூலம் பூரணமாக பரிமாறிக்கொள்கிறார். 12 வகையான அன்புறவுகள் உள்ளன. அறியப்படாத உன்னதமாகவும், உன்னத எஜமானராகவும், உன்னத நண்பனாகவும், உன்னத குழந்தையாகவும், உன்னத காதலனாகவும் கருதி கிருஷ்ணரிடம் அன்பு செலுத்தலாம். இவை 5 அடிப்படை அன்பு உறவுகளிலிருந்து வேறுபட்டவை என்றாலும் மொத்தமாக பார்த்தால் அன்பு செலுத்த வேண்டுமென்று நம் ஒவ்வொருவர் உள்ளத்திலும் மறைந்திருக்கும் உந்துதலை கிருஷ்ணரிடம் செலுத்தினால் வாழ்க்கை வெற்றிகரமாக அமையும். இது வெறும் கற்பனை அல்ல, வாழ்க்கையில் நடைமுறையாக பயன் காணக்கூடிய உண்மை. கிருஷ்ணரிடம் அன்பு செலுத்துவதால் ஏற்படும் நற்பயனை வாழ்க்கையில் நேரடியாக உணரலாம். பகவத்கீதையின் 9 அத்தியாயத்தில் கிருஷ்ண உணர்வு விஞ்ஞானமானது, அறிவின் அரசன் என்றும் எல்லா அந்தரங்க விஷயங்களிலும் அரசன் என்றும் ஆழ்நிலை உணர்வின் தலையால விஞ்ஞானம் என்றும் சொல்லப்பட்டுள்ளது. இருந்த போதிலும் இந்த கிருஷ்ண உணர்வு விஞ்ஞானத்தின் பலனை நாம் நேரடியாக உணரலாம். ஏனென்றால் இது மிகவும் சுலபமானதும் சந்தோஷகரமானதும் ஆகும். எந்த விதத்தில் நாம் கிருஷ்ண உணர்வை பயிலுகிறோமோ அது நம் நல்வாழ்க்கையின் நிலையான சொத்தாக அமையும். ஏனென்றால் அது எந்த சந்தர்ப்பத்திலும் அழிவற்றது. மேலை நாடுகளில் இன்றைய தினம் குழப்பமற்றும் மனம் சோர்ந்தும் இருக்கும் இளைய தலைமுறையினர் தங்கள் அன்பு செலுத்தும் இயல்பை கிருஷ்ணர் வழி செலுத்துவதன் மூலம் பலனை நேரடியாக அறிய முடியும் என்று இப்போது நிரூபிக்கப்பட்டுள்ளது. ஒருவன் எத்தனை விரதங்களை அனுஷ்டித்தாலும் தவங்களை மேற்கொண்டாலும் தன்னுள் மறைந்து நிற்கும் கிருஷ்ண பிரேமையை வெளிப்படுத்தாவிட்டால் அவனுடைய தவங்கள் எல்லாம் வீணே. மாறாக கிருஷ்ண உணர்வு மேலோங்கும் போது
விரதங்களுக்கும் தவங்களுக்கும் தேவை என்ன?
கிருஷ்ண உணர்வு இயக்கம் இன்றைய கலியுகத்தில் நிலையிலிருந்து இழிந்த ஆத்மாக்களுக்கு சைத்தன்ய மகாபிரபு அளிக்கும் திவ்யமான வரப்பிரசாதம். இந்த எளிய முறை மேலை நாடுகளில் கடந்த 4 ஆண்டு காலமாக கையாளப்பட்டு வந்துள்ளது. மக்களின் உள்ளத்தில் புதைந்து கிடைக்கும் அன்பு உணர்வை திருப்திப்படுத்த இந்த கிருஷ்ண உணர்வு இயக்கம் பெரிதும் உதவும் என்பதில் ஐயமில்லை. மேலை நாடுகளில் கிருஷ்ண உணர்வு இயக்கம் வளர்வதற்கு உதவும் மற்றொரு படைப்பு கிருஷ்ணாயனும் இந்த நூல். பரமான இந்த இலக்கியம் பல பாகங்களில் பற்பல சித்திரங்களுடன் வெளிவந்துள்ளது. பல்வேறான கற்பனை கதைகளை படித்து மக்கள் தம் நேரத்தையும் செலவிடுகிறார்கள். இந்த போக்கை இப்போது கிருஷ்ணரை நோக்கி திசை திருப்பலாம். அதனால் ஆத்மாவின் மட்டற்ற தாகம் தனிப்பட்ட முறையிலும் ஒட்டுமொத்தமாகவும் சாந்தியடையும். கிருஷ்ண உணர்வு முறையில் எடுக்கப்படும் சிறு முயற்சியும் கூட பெரும் அபாயத்திலிருந்து ஒருவனை காப்பாற்ற முடியும் என்று பகவத்கீதையில் கூறப்பட்டுள்ளது. கிருஷ்ண உணர்வில் ஓரளவு முன்னேற்றம் பெற்றிருந்தமையால் பெருத்த அபாயங்களிலிருந்து தப்பியுள்ள ஆயிரக்கணக்கானவர்களை குறிப்பிடக்கூடும். எனவே பரமான இந்த நூலை படித்து பயன்பெறும்படி நாம் எல்லோரையும் அழைக்கிறோம். ஒவ்வொரு பக்கத்தையும் படிக்க படிக்க கலை, விஞ்ஞானம், இலக்கியம், தத்துவம், மதம் ஆகிய துறைகளில் தம் அறிவு வளர்வதை படிப்பவர்கள் உணர்வார்கள். அது மட்டுமல்லாமல் கிருஷ்ண பிரேமையும் அவர்களிடம் வளர்ச்சியடையும். ஸ்ரீமான் ஜார்ஜ் ஹரிசன் அவர்கள் இப்போது ஹரே கிருஷ்ண மந்திரத்தை கீர்த்தனம் செய்து வருகிறார்கள். 19,000 டாலர்களை நன்கொடையாக பரந்த மனத்துடன் வழங்கியுள்ளார்கள். இந்த நூலை பதிப்பிப்பதற்கான செலவு முழுவதற்கும் அது உதவும். இந்த நல்ல இளைஞர் மேலும் கிருஷ்ண உணர்வில் முன்னேற்றம் அடைவதற்கு கிருஷ்ணர் அருள் புரிவாராக. இந்த பிரச்சுரம் பெரும் வெற்றிகரமாக அமைவதற்கு தமது கடின உழைப்பை பல வகைகளில் நல்கிய ஸ்ரீமான் ஷியாமசுந்தரதாஸ் அதிகாரி, ஸ்ரீமான் பிரம்மானந்ததாச பிரம்மச்சாரி, ஸ்ரீமான் ஹயக்ரீவதாச அதிகாரி, ஸ்ரீமான் ஸ்வத்ஸ்வரூப் தாச அதிகாரி, ஸ்ரீமதி தேவஹூதி தேவி, ஸ்ரீமதி ஜாத்துராணி தாசி, ஸ்ரீமான் முரளீதர தாச பிரம்மச்சாரி, ஸ்ரீமான் பாரத்வாஜதாச அதிகாரி, ஸ்ரீமான் பிரத்யும்னதாச ஆகியோருக்கும் மற்றவர்களுக்கும் என் உளமார்ந்த ஆசிகள். ஹரே கிருஷ்ணா. ஒப்பம் அபய சரணாரவிந்த பக்தி வேதாந்த சுவாமி. ஸ்ரீல பக்தி சித்தாந்த சரஸ்வதி அவர்கள் தோன்றிய நன்னாள் பிப்ரவரி 26, 1870. இஸ்கான் தலைமைச் செயலகம், 3764 வாட்சேகா அவென்யூ, லாஸ் ஏஞ்சல்ஸ், கலிஃபோர்னியா.